அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 26 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியா வந்திருக்கும் அமெரிக்க அதிபர் ஒபாமா இன்று இந்திய தொழிலதிபர்கள் மத்தியில் பேசியிருப்பது குறித்த செய்திகள்.
And I know I speak for the American companies represented here when they say they're ready to partner with Indian firms to build.
இந்தியாவின் குடியரசு தினத்தையொட்டி அளிக்கப்படும் பத்மா விருதுகள் இந்த முறை மடாதிபதிகள் மற்றும் மத தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பது குறித்த சர்ச்சை தொடர்பான செவ்வி. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச அரசுக்கு சொந்தமான 100 கிலோ தங்கத்தை சட்டவிரோதமாக விற்கும் முயற்சியுடன் தொடர்பு பட்டிருந்ததாக எழுந்திருக்கும் புகார் குறித்த செவ்விகள்.
ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மகாத்தாகி பிரிந்தவன ஸ்ரீ ராந்தி ராஜபக்ஷ மேகட கெலிம்ம தாயகத்தியதில மே வஞ்சனிக்க கிரியாவட சம்பந்தப்பாவ
ஆகியவற்றை கேட்கலாம். நேயர்களே, இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்து விட்டதால் இன்று இடம்பெறவிய விளையாட்டரங்கம் இன்று இடம் பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன், சிவராமகிருஷ்ணன் ஆகியோர்.
கிரேக்கத்தில் தீவிர இடதுசாரி சிந்தனை கொண்ட தலைவர் அலெக்ஸ் சிப்ரஸ் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் செலவினங்களுக்கு எதிரான அவரது சிரிசா கட்சி மிகப்பெரும் வெற்றி பெற்றது. அந்த தேர்தல் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சிரிசா கட்சி இப்பொழுது வலதுசாரி சிந்தனைகளை கொண்ட சில சுயேட்சைகளின் குழுக்களின் உதவியுடன் சிறிய அளவிலான கூட்டணியை அமைத்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. கிரேக்கத்தை கடன் சுமையிலிருந்து மீட்டெடுப்பது குறித்து ஏற்பட்டுள்ள சில உடன்பாடுகள் மீள் பரிசீலனை செய்ய கூட்டணியில் உள்ள இரு கட்சிகளும் இணங்கியுள்ளன. குடியேற்றம் குறித்த கொள்கைகளிலும் அவர்கள் இருவருக்கும் இடையே மாற்று கருத்துக்கள் உள்ளன. வரவு செலவு திட்டத்தில் பெரிய விட்டுக்களை செய்வது, கிரேக்கத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு தொகுதி கடனை ஐரோப்பா தள்ளுபடி செய்ய வேண்டும் எனும் கொள்கைகளை முன்வைத்து நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதன் மூலம் ஜனநாயக ரீதியான ஆதரவு தனக்கு கிடைத்துள்ளது என்று புதிய பிரதமர் கூறுகிறார்.
கிரீஸில் அமைந்துள்ள புதிய அரசு நாட்டிற்கு கடன் வழங்கியுள்ளவர்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டுமென்று ஜெர்மனி எச்சரித்திருக்கின்றது. ஜெர்மனி கிரீஸில் பதவியேற்கவுள்ள புதிய கூட்டணி அரசு நாட்டின் சீர்திருத்தங்களை எப்படி எதிர்காலத்தில் நிறைவேற்றும் என்பதை கூர்ந்து கவனித்து அதேவேளையில் அதனுடன் இணைந்து பணியாற்றவும் முன்வரும் என்று ஜெர்மன் சான்சலர் ஆங்கலா மெர்க்கல் கூறினார். இதனிடையே கிரீஸ் தேர்தல் முடிவுகளை அடுத்து யூரோ நாணயத்தின் மதிப்பு 11 இல்லாத அளவிற்கு சற்று நேரம் வீழ்ச்சியடைந்தது. புதிய கிரேக்க அரசுக்கும் யூரோ நாணய பகுதியில் உள்ள பிற நாடுகளுக்கும் இடையே சற்று கடினமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிபிசியின் பொருளாதார செய்தியாளர் கூறுகின்றார். இரண்டு தரப்புகளுமே கிரீஸ் யூரோ நாணயத்தை கைவிடுவதை உண்மையில் விரும்பாத நிலையில் ஒரு சமரசம் சாத்தியமே என்றும் அவர் கூறுகின்றார்.
சட்டவிரோதமான வகையில் பெண்களின் பிறப்புறுப்பை சிதைப்பது தொடர்பில் எகிப்தில் முதல் முறையாக மருத்துவர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவ்வகையில் 13 வயதான சிறுமி ஒருவருக்கு நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சையில் அவர் மரணம் அடைந்ததை அடுத்து அந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வழக்கிலிருந்து மருத்துவர் ரஸ்லாம் ஃபாதலை விடுவித்து நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருந்தது. இதனால் ஏமாற்றம் அடைந்த செயல்பாட்டாளர்கள் அதற்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கினார்கள். இப்பொழுது அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
உகண்டாவின் அவப்பெயர் பெற்ற லோர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மி எனும் கிளர்ச்சி படையின் தலைவர் டொமினிக் ஆங்வென் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் முன் நிறுத்தப்பட உள்ளார். இவ்வாறு இந்த நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் அந்த இயக்கத்தின் முதல் உறுப்பினர் இவர் ஆவார். தஹேக்கில் இடம்பெற்ற முன் விசாரணையின் போது ஆங்வென் அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதுடன் தான் எல்ஆர்ஏவின் முன்னாள் போராளி என கூறினார். யுத்த குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இழைத்ததான குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொள்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளில் கொலை செய்தது மற்றும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தமை அடங்கும். அவர் மீது சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் கைதாணை பிறப்பித்து 10 பின்னர் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இந்த மாதம் முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார்.
சிரியாவின் வடபகுதி நகரான கொபானேயில் இஸ்லாமிய அரசு அமைப்பின் தீவிரவாதிகளுக்கு எதிராக குர்திஷ் போராளிகள் முன்னேற்று வரும் போரில் சில முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்தி தெரிவித்தாலும் அங்கு சண்டைகள் தொடர்கின்றன.
இணையதள தாக்குதல் நடத்துபவர்கள் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்தின் இணையதளத்தில் ஊடுருவி அந்த இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை மாற்றியமைத்துள்ளனர். இந்த விமான நிறுவன இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் தலையில் தொப்பி மற்றும் டக்ஸிடோ என்ற ஒரு வகை கோட் அணிந்த ஒரு ஊரும் விலங்கின் படத்தை அவர்கள் பிரசுரித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியா வந்திருக்கும் அமெரிக்க அதிபர் ஒபாமா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவு மேம்பட வேண்டும் என்று இன்று வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியா அமெரிக்கா இடையே நிலைத்திருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறியுள்ளார். இந்தியாவுக்கு 3 பயணமாக வந்துள்ள ஒபாமா இன்று மாலை இந்திய அமெரிக்க வணிக உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதை தெரிவித்தார். இரு நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகம் சமீப காலங்களில் மட்டும் 60% உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அது மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன என்றும் அவர் கூறினார். இந்தியாவுடன் 100 பில்லியன் என்கிற அளவில் வர்த்தகம் உயர்ந்து காணப்படும் சமயத்தில் சீனாவுடன் 560 பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது என்பதையும் உணர வேண்டும் என்றார் ஒபாமா. இந்திய அமெரிக்க கூட்டு முயற்சிகளால் உலக மக்கள் அனைவரும் பயனடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று கூறிய ஒபாமா, இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அமெரிக்கா உதவி புரியும் என்றும் நம்பிக்கை அளித்தார்.
And I know I speak for the American companies represented here when they say they're ready to partner with Indian firms to build.
அமெரிக்க நிறுவனங்கள் தரப்பில்தான் நான் இங்கு பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து சுத்தமான எரிசக்தியுடன் இயக்கக்கூடிய ரயில்களை உருவாக்க தயாராக உள்ளார்கள். இந்தியாவின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்ய அவசியமான ரயில் பாதைகளையும் அமைக்க உதவி செய்வார்கள். இந்தியாவின் சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் ஆகியவற்றின் தரத்தை உயர்த்தவும் அவர்கள் செயல்படுவார்கள். இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் இணைய வசதியை அளிக்க தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே தொடங்கியுள்ளார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பான ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்கும் திட்டத்திற்கும் உதவ முன்வந்துள்ளோம். இதற்கான திட்டத்தை முதல் கட்டமாக 3 இந்திய நகரங்களில் துவங்கவும் முயற்சிகள்
முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இந்த கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்கா இந்தியாவுடன் எளிதாக வர்த்தகம் செய்யும் வழியை அரசு வகுக்கும் என்றும் உறுதியளித்தார்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இந்தியாவின் குடியரசு தினத்தை ஒட்டி அளிக்கப்படும் பத்மா விருதுகள் இந்த முறை மடாதிபதிகள் மற்றும் மத தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சர்ச்சை குறித்து இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என் ராமிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இதுல ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா இவங்க வந்து இந்த இந்து ஆதிக்கம் இருக்கக்கூடிய சர்க்கார் தான் மோடி சர்க்கார். அதை வந்து பச்சையா வெளிப்பட்டிருக்காங்க இப்ப பத்மா அவார்ட்ஸ்ல. அது பேரளவுக்கு வேற போற ஆசை இவங்க காரணம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கும் பாபா ராம்தேவுக்கும் கொடுக்க போறதாக மீடியால நியூஸ் வந்தது. அதை வந்து அவங்களே டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் வந்திருக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் உண்மையா இருந்தா. ஸோ இது வந்து ஒரு மோசமான ஒரு போக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு மெஜாரிட்டியர்னா வற்புறுத்தக்கூடிய ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு போக்கு என்று சொல்லலாம். இது ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை, பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் 2 கொடுத்துதான் பிஜேபியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது பல கவர்மெண்ட்ல நடக்கும், அது வேற விஷயம். ரிலிஜியஸ் லீடர்ஸ் கொடுத்தது விமர்சிக்க வேண்டியது, கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
ஆனா ராம் அவர்களை இப்ப அரசாங்க தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இத மத விஷயங்களுக்காக கொடுக்கல, அவங்க செஞ்ச சமூக சேவைகள் சோசியல் சர்வீஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மதத்துக்கு அப்பாற்பட்டு சமூக சேவை செஞ்ச அவங்களுக்கு ஏன் விருது வழங்கக்கூடாது அப்படின்னு அந்த கேள்வி எழுமினா என்ன பதில்?
இப்ப எல்லா மத தலைவர்களும் ஏதாவது செய்வாங்க இல்ல, சாய்பாபா இது செய்வாரு, போப் இது செய்வாரு, முஸ்லிம் ரிலிஜியஸ் லீடர்ஸ் பல இது செய்யறாங்க, சமூக சேவை செய்யறாங்க. அதனால அது காரணம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவோ சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் சிறந்து செய்யக்கூடியவங்க, லைஃப கம்ப்ளீட்டா அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு சில தர வருது, அது வேற விஷயம். ஆனா இது வந்து பிக் அண்ட் சூஸ், அதாவது ஒரு சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. அதாவது எங்க அரசு இது இந்து மெஜாரிட்டேரியன் அரசு இது அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறதுதான் அவங்களுடைய நோக்கம் என்று நினைக்கிறேன். அதனால அத சமூக சேவை இன்சிடென்டல். இவங்கெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கள் தான் ஜெனரலா பாத்தீங்கன்னா.
ஆனா மறுபுறம் வந்து இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்டியல்ல ரெண்டு முஸ்லீம் மத தலைவர்களுக்கும் வந்து விருது வழங்கி கௌரவிச்சு இருக்கிறதா மத்திய அரசு பட்டியல் சொல்லுது. ஒன்னு வந்து ஆகா கான், இன்னொன்னு வந்து அந்த போரா முஸ்லீம் இன பிரிவினுடைய காலஞ்சென்ற அவர்களுடைய முன்னாள் தலைவர். அப்ப நாங்க இந்துத்துவாவினுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்கல, எல்லாரும் சமமா தான் பாக்குறோம் அப்படின்னு அரசாங்கம் வாதிடாதா?
அப்படி வராது. ஏன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் முஸ்லிம்ஸ் இதுல யாரும் இல்லையே. இது வந்து போரா முஸ்லீம் ஆகா கான் அது கொடுத்தது, அவங்க வந்து ஸ்மாலர் செக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய முஸ்லிம்ஸ். அவங்க வேற மாதிரி இது மெயினா இந்த சுன்னி முஸ்லீம் அந்த மெயின் அந்த தலைவருக்கு கொடுக்கல. கொடுக்கணும்னு நான் சொல்லல, கொடுக்க தேவையில்லைங்கிறத சொல்றேன். இந்த பட்டியலில் கிறிஸ்டியன் லீடர்ஸ் யாரும் இருக்கிறதாக தெரியல. அது ஒரு கன்ஸ்பிகுவஸ் ஒமிஷன் என்று சொல்லலாம். ஆனா ரிலிஜியஸ் லீடர்ஸுக்கு எது கொடுக்கணும் ஒன்னு அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதனால அது கொடுக்கறதும் தப்பு, இது வாங்கிக்கிறதும் தப்பு. டேவிட் ஃபிராலின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன என்ன சர்வீஸ் செஞ்சாரோ கம்ப்ளீட்டா அந்த இந்துத்துவ போக்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் ஒரு செகுலர் ரேஷனலிஸ்ட் இது ஒரு லிஸ்ட் ஏதாவது
இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என்றாம். இந்தியாவின் முன்னணி கேலி சித்திர கலைஞர்களில் ஒருவரான ஆர் கே லக்ஷ்மண் சற்று நேரத்திற்கு முன்பு இந்தியாவில் காலமானார். இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் புகழ்பெற்ற ஆர் கே லக்ஷ்மணின் கேலி சித்திர பங்களிப்பு குறித்து இந்து பத்திரிகையின் கேலி சித்திர ஓவியரான கேசவிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அவருடைய படைப்புக்குள்ள அவரே சொல்ற மாதிரி இந்த காமன் மேன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவர் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு கிரியேஷன். அது ஏன்னா சாதாரண ஒரு ஜனங்களுக்கும் அது அந்த பாயிண்ட் அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் போய் சேரும்படியாக அவர் செய்தார். அது ரொம்ப முக்கியமானது. பிளஸ் அவருடைய ஹியூமர், பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னா அதுல கூடவே அந்த ஹியூமரும் இருக்கும். ஒருத்தரையும் புண்பாடாதவாறு தான் அவருடைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ இது ரொம்ப ஹார்ஷா இருக்க மாட்டாரு, ஆனா அது சிரிக்கிற மாதிரி சொல்லி அந்த பாயிண்ட் கன்வே பண்ணிடுவார். அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் அவருடையது.
அவருடைய பலம், பலத்தை பற்றி சொன்னீர்கள். ஆனால் வந்து இப்போ அவர் வந்து ஒரு வேறு சில கார்ட்டூனிஸ்டுகள் வந்து கார்ட்டூனிலே கேலி என்பதிலே பல ரகங்கள் இருக்கின்றன. சிரிக்க வைக்கும் கேலி, அதிலே மென்மையாக வாழைப்பழத்திலே ஊசியை செருகின்ற கேலி, மற்றும் இன்னும் சற்று ஆக்ரோஷமான கேலி கூட இருக்கலாம். இவர் வந்து எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கிறீர்கள்?
அப்படின்னா இவரது ஒரு இந்த எக்ஸாஜரேஷன் இருக்கு பாருங்க. அவருடைய இந்த யூஸ் எடிட் அந்த பாக்கெட் கார்ட்டூன்ல பார்த்தா அவருடைய மொத்த திங்கிங்கும் அந்த யூஸ் எடிட்ல இருக்கும். நம்மளாம் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கோம், அது சொல்ல முடியாது. ஆனா அவர் வந்து அதை எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுவார். அது வந்து நம்ம பியாண்ட் தி திங்கிங் ஆஃப் தி காமன் மேன் இருக்கும். அது
இப்போ
சாதாரண இந்த பாட் ஹோல்ஸ், ரோட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத கூட அவர் வந்து ஒரு எக்ஸாஜரேஷன்ல வந்து டாப் லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுவார். அந்த மூணு ஒரு சாதாரண ரோடை வந்து மூணோட கம்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி லெவலுக்கு எல்லாம் எடுத்துன்னு போயிருக்காரு. இப்போ இன்னும் பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னாக்க, இப்போ ராஜீவ்காந்தி இருக்கும்போது நிறைய இந்த தூர்தர்ஷன் 1, 2 சேனல் இதெல்லாம் எல்லாம் இருந்தது. அப்போ அவர் வந்து தூர்தர்ஷன் 1 வந்து ராஜீவ்காந்தி படம் இருக்கும், தூர்தர்ஷன் 2 ராஜீவ்காந்தி படம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சாதாரண விஷயத்த வந்து ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்ற இதுல இருக்கும். சட்டில்தான் சொல்றேன், அவர் இந்த ஸ்லெட் ஹேமர் டைப் கார்ட்டூனிங்ல போமாட்டார். அப்படின்னா இந்த சுத்தி எடுத்து அடிக்கிற லெவலுக்கு போமாட்டார், ஆனா அவருடைய பாயிண்ட் அதுல போய் சேரும். அது வந்து இன்னும் ஸ்ட்ராங். இப்போ விஜயன் மாதிரி பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட் எல்லாம் இருக்கார், அவளுடைய இது வந்து கொஞ்சம் ஸ்லெட் ஹேமர் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப விஷியஸா இருக்கும்.
இவர் வந்து இந்த அபு போன்ற கார்ட்டூனிஸ்ட்களின்
ஆமா
அவருடைய பாணியிலே இருந்தார் என்று சொல்லலாமா?
இல்ல, அபு வந்து சோபிஸ்டிகேட்டட். அவர் அவரது வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாதான் அவரது கொஞ்சம் புரிய, ரொம்ப ரொம்ப டீப் திங்கர். இப்போ லக்ஷ்மண் வந்து சாதாரண ஜனங்களுக்கு போய் சேர முடியாதான் அவர், ஹீஸ் அ காமன் மேன்ஸ் கார்ட்டூனிஸ்ட் ஜெனரலி. அபு வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட், அவர் ரொம்ப சோபிஸ்டிகேட்டட்.
சரி, முன்பு இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 80களின் மத்தியிலிருந்து 80களின் இறுதி வரையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே கார்ட்டூனிஸ்டாக இருந்த ரவிசங்கர் போன்றவர்கள், அவர்கள் வேறு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்லலாம். அந்த வகையிலே வந்து ஆர் கே லக்ஷ்மணனை ரவிசங்கரின் கார்ட்டூனோடு ஒப்பிட்டால் எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதை
ரவிசங்கர் வந்து கோபம் அதிகம், கோபம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவர்கிட்ட. லக்ஷ்மண் கிட்ட கோபம் இருக்கும், அந்த கோபத்தை வந்து அந்த எக்ஸாஜரேஷன் மூலமா அவர் அது சிரிப்பா மாத்திடுவாரு. சி, நம்மளுக்கு வந்து ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு பொதுஜனம் சொல்லுவாரு இல்லையா, அந்த மாதிரி பொதுஜனம் வந்து கோபம் தான் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை வந்து ஒரு ஒரு படி மேல எடுத்துட்டு போவாரு, அப்போ அது வந்து ஹியூமரா மாறிடுறது. அந்த மாதிரி லெவல் தான் லக்ஷ்மண்து. அவரோட வந்து இவரோட ஒப்பிடவே முடியாது ரவிசங்கர், ஏன்னா அவர் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம். அவர் ரிடிக்யூல், அது இவரது வந்து சட்டையர், ரவிசங்கர் வந்து ரிடிக்யூல். ரெண்டுத்திலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு.
இந்து பத்திரிகையின் கேலி சித்திர கலைஞர் கேஷவ். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச அரசுக்கு சொந்தமான 100 கிலோ தங்கத்தை சட்டவிரோதமாக விற்கும் முயற்சியுடன் தொடர்பு பெற்றிருந்ததாக முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரின் மனைவி புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் முஸ்லீம் செல்வந்தரான முகமது ஷியாமை கடத்திச் சென்று கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் டிஐஜி வாஸ் குணவர்தன மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்னும் விசாரணை நடந்து வருகிறது. அத்தோடு இந்த வழக்கின் சாட்சியங்களை அச்சுறுத்தியதாக முன்னாள் டிஐஜி வாஸ் குணவர்தனவின் மனைவி ஷியாமளி பெரேரா மீதும் குற்றச்சாட்டியிருக்கிறது. இந்த பின்னணியில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்த முன்னாள் டிஐஜியின் மனைவி ஷியாமளி பெரேரா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச மீது பரபரப்பு குற்றச்சாட்டொன்றை இன்று முன்வைத்திருக்கிறார். நாட்டின் ட்ரெஷரி அதாவது திரைசேரி அல்லது கருவூலத்துக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் பெறுமதியான 100 கிலோ தங்கத்தை சட்டவிரோதமாக விற்க எடுக்கப்பட்ட முயற்சியுடன் ஷிரந்தி ராஜபக்சவுக்கு தொடர்பு இருந்ததாகவும் அந்த தொடர்பை விசாரிக்க முயன்ற போதே பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் ஷியாமளி பெரேரா புகார் அளித்திருக்கிறார். எனது கணவர் கொழும்பு வழக்குக்கு பொறுப்பான டிஐஜியாக பொறுப்பேற்றதன் பின்னர் திரைசேரிக்கு சொந்தமான 100 கிலோ தங்கத்தை மோசடியாக திருட்டுத்தனமாக விற்பதற்கு முயற்சி நடப்பதாக இராணுவ புலனாய்வு பிரிவினரிடமிருந்து அவருக்கு தகவல் கிடைத்திருந்தது.
மஹிந்த ராஜபக்ஷ மகத்தாகி பிரிந்தவன் ஸ்ரீ அந்தி ராஜபக்ஷ மேகட கெலிம்ம தாயகத்வதில மே வஞ்சனிக கிரியாவட சம்பந்தபவ ஹெரிதரவுனா.
இது தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை நடத்திய போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச நேரடியாக இந்த மோசடி சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாக தெரிய வந்தது. அதன் பின்னர் இந்த விசாரணையில் எதனையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று எனது கணவருக்கும் எனக்கும் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களின் மகனுக்கும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் வந்த வண்ணம் இருந்தன. எங்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது, எங்கள் வீட்டின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்றார் முன்னாள் டிஐஜி வாஸ் குணவர்தனவின் மனைவி ஷியாமளி பெரேரா. இதனிடையே ஷிரந்தி ராஜபக்ச மீதான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொள்ள விடாமல் தடுத்ததாகவும் அந்த விசாரணைகளை இருட்டடிப்பு செய்ததாகவும் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான டிஐஜி அனுர சேனநாயக்க மீதும் வாஸ் குணவர்தனவின் மனைவி இன்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார்.
இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்த விசாரணைகளை மூடி மறைத்ததாக குற்றம் சாட்டப்படும் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த காவல்துறை அதிகாரியான அனுர சேனநாயக்கவிடமே தொடர்பு கொண்டு கேட்டார். மீண்டும் ஜெயபிரகாஷ் நலுசாமி.
முயற்சி சம்பந்தமான விடயம் தான் இது. கொழும்பு வடக்கின் குற்றத்தடுப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தான் இந்த விசாரணையை அப்போது நடத்தியிருந்தார். இந்த விசாரணையின் போது சந்தேக நபர்கள் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவரும் இருந்தார். இவர்கள் அனைவரும் கொழும்பு கோட்டை நீதவான் மூலமாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டார்கள். இந்த விசாரணைகள் எல்லாம் முறையாகத்தான் நடந்தன. ஆனால் இப்போது கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற வாஸ் குணவர்தனவின் மனைவி எந்த அடிப்படையில் இந்த புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை என்ற மூத்த டிஐஜி அனுரசேன நாயக்கவிடம், நீங்கள் அந்த விசாரணைகளை மூடி மறைக்க முயற்சித்ததாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கு உங்களின் பதில் என்ன என்று கேட்டேன். அதனை நான் வன்மையாக கண்டிப்பதுடன் முழுமையாக மறுக்கிறேன். இந்த விசாரணையை நடத்த விடாமல் அவரது கணவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த சம்பவத்தை மூடி மறைத்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்படி நான் மூடி மறைத்திருந்தால் நீதிமன்றத்தில் எப்படி இந்த அளவு விசாரணை நடந்திருக்கும்? இது முற்று முழுதும் பொய்யான குற்றச்சாட்டு. கொலை குற்றச்சாட்டு இருக்கின்ற நிலையில் தனக்கு சாதகமான நிலைமையை உருவாக்கிக் கொள்கின்ற முயற்சியில்தான் அவர் இப்போது ஈடுபட்டிருக்கிறார் என்றார் அனுர சேனநாயக்க. இந்த தங்க விற்பனை முயற்சி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு தொடர்பு இருப்பதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு தொடர்பில் உங்களின் கருத்து என்ன என்று அவரிடம்
கேட்டேன்.
இது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு. இந்த விசாரணைகளின் எந்த ஒரு கட்டத்திலும் ஷிரந்தி ராஜபக்சவின் பெயர் அடிபடவில்லை. ஆனால் சில தினங்களுக்கு பின்னர் பத்திரிகை ஒன்றில் இந்த சம்பவத்துடன் ஷிரந்தி ராஜபக்ச தொடர்பு பட்டிருப்பதாக செய்தி வந்திருந்தது. நாங்கள் அந்த பத்திரிகையின் செய்தி ஆசிரியரை சந்தித்து உங்களுக்கு எங்கிருந்து இப்படியான தகவல் கிடைத்தது என்று அப்போது கேட்டிருந்தோம். தங்களுக்கு அந்த அளவு தகவல் மட்டும்தான் கிடைத்தது, அந்த தகவலின் உண்மை போய் தங்களுக்கு தெரியாது என்று அந்த பத்திரிகை கூறிவிட்டது. எனினும் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் நாங்கள் விசாரித்தோம் என்றார் இலங்கையின் மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் அதிபர் அனுர சேனநாயக்க.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இலங்கையில் பல ஆண்டுகளாக காணாமல் போயுள்ளவர்களை கண்டுபிடிக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மன்னாரில் கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று இன்று நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்திலிருந்து மன்னார் அரசு செயலகம் ஊடாக பேருந்து நிலையத்திற்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் தமது வாய்களை கருப்பு துணியினால் கட்டியவாறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி வீதியோரத்தில் நின்றிருந்தனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை அடுத்து நீண்ட நாட்களாக தீர்வின்றி தொடரும் காணாமல் போயுள்ளவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக புதிய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக மன்னார் பிரஜைகள் குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி தொடர்பாக மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட இந்த வேளை நடத்தப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் குறித்து மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவின் உபதலைவர் அந்தோனி சகாயம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மன்னார் பிரஜைகுழு காரியாலயத்தில் இருந்து நாங்கள் ஊர்வலமாக கச்சேரி போக மன்னார் பஸ் ஸ்டாண்டை அடைந்து வந்து நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்தோம். அந்த காணாம போன உறவுகளை தேடி தரும்படி புதிய அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை முன் வைத்திருக்கின்றோம். அரசியல் கைதிகளை விட சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டிருக்கிறோம். பொது மன்னிப்பு கொடுத்து விட சொல்லி கேட்டிருக்கிறோம். திருக்கேஸ்வர சிதைகுழி சம்பந்தமான வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதையும் துரிதப்படுத்த சொல்லியும் நீதி கேட்டும் நாங்கள் போராட்டம் செய்தோம்
என்றார் மன்னார் மாவட்ட பிரிதல் குழுவின் உபதலைவர் அந்தோனி சகாயம் அவர்கள். அதேவேளை திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி உள்ள பகுதியில் முன்னர் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற ஒரு கிணற்றை பார்வையிட்டு அது பற்றிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு காவல்துறையினருக்கு மன்னார் மாவட்ட நீதவான் உத்தரவிட்டிருந்ததாகவும் அதன்படி காவல்துறையினர் இன்று நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் போது அத்தகைய கிணறு ஒன்று அங்கு இருந்ததாக தெரியவில்லை என்று அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தங்களுக்கு அரசு துறையில் வேலை வழங்கக்கோரி இன்று திங்கட்கிழமை வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் அரசாங்க துறைகளில் வேலை வழங்கக்கோரி இன்று வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பாகங்களையும் சேர்ந்த பெரும் எண்ணிக்கையிலான வேலையற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டார்கள்.
இரண்டு வகையான பட்டதாரிகள் இங்கு குழுமியிருக்கின்றோம். ஒன்று 2011 பட்டம் பெற்று வெளியாகி இதுவரைக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கின்ற குற்றத்திற்கு உட்பட்ட பட்டதாரிகள், ஏனைய பட்டதாரிகள் 2012, 2013, 2014 ஆண்டுகளில் வெளியாகிய பட்டதாரிகள். இவர்கள் அனைவருமாக 800 பேருக்கு மேல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணப்படுகின்றோம். திறமையின் அடிப்படையில் எங்களது அரசாங்க நியமனம் ஒன்று வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக அமைகின்றது.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரின் உருவப்படங்களையும் தமது கைகளில் ஏந்தியவாறு இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். புதிய அரசாங்கத்தின் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் தாங்கள் உள்வாங்கப்பட வேண்டுமென்றும் பட்டதாரிகளினால் அங்கு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது.
3 வருட காலமாக எங்களுக்குரிய தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகியிருக்கிறது. அதனால் எங்களுக்குரிய நியாயமான தீர்வு கிடைக்கப்பெறும் என்பதாக நாங்கள் நம்புகின்றோம்.
மட்டக்களப்பு நகரில் காந்தி பூங்காவில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் பட்டதாரிகள் ஈடுபட்ட போது மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் அங்கு வருகை தந்திருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் அவர்களிடம் கோரிக்கை மனுக்களும் கையளிக்கப்பட்டது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தியை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக 1965 தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களின் 50வது நினைவு நாளை ஒட்டிய பெட்டகத்தின் முதல் பகுதியை நேற்று கேட்டீர்கள். அதன் 2வது பகுதியை அடுத்து நேயர்கள் கேட்கலாம். தயாரித்து வழங்குபவர் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
1965 வருட இந்தி திணிப்பு போராட்டத்தின் பொன்விழா தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த போராட்டத்தின் உடனடி விளைவாகவும் வெற்றியாகவும் இந்தியாவின் அலுவல் இணைப்பு மொழியாக தற்போதும் ஆங்கிலம் நீடிக்க வகை செய்யப்பட்டது. ஆனால் ஆய்வாளர்களை பொறுத்தவரை அந்த உடனடி வெற்றியை தவிர தமிழ் சமூகத்திலும் இந்தியாவிலும் அது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்கிறார்கள். இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்தி பேசாத மாநிலங்களில் இனி இந்தியை திணிக்க வழியில்லை என்பதை மத்திய அரசு புரிந்து கொண்டது என்கிறார் சென்னை வளர்ச்சி ஆய்வு நிறுவனத்தின் பேராசிரியரான ஆயிரா வெங்கடாசலபதி. தவிர தமிழ் சமூகத்தில் அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நீடித்த தாக்கத்தை இந்த போராட்டம் ஏற்படுத்தியுள்ளது என்கிறார் அவர்.
இந்த 50 ஆண்டு காலத்துல பல அரசியல் மாற்றங்களுக்கு இது காரணமா இருந்திருக்கு. ஆனா முக்கியமா பண்பாட்டு மாற்றம்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தின் மீது வந்து ஒரு பிடிப்பு வந்து நடுத்தர மக்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பிடிப்பு இன்னும் வலுவடைந்திருக்கு. இன்றைக்கு மென்பொருள் துறையில் தென்னிந்தியாவுக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய முதலிடம் என்பது இதனுடைய விளைவாகத்தான் பார்க்க வேண்டும். அடையாளம் என்கின்ற முறையில் பண்பாட்டு மதிப்புடையதாக தமிழையும் வந்து தமிழ் மக்கள் தமிழ் நடுத்தர மக்கள் பார்த்து கொண்டு விட்டார்கள் அப்படின்றதுதான் நான் யோசித்து சொல்லக்கூடிய என்னுடைய கருத்து.
இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகுதான் மாநிலங்களை மதிக்கும் மனப்பான்மை மத்திய அரசுக்கு ஏற்பட்டது என்கிறார் தலித் ஆய்வாளரான ரவிக்குமார்.
இது ஏதோ ஒரு மொழி திணிப்பு, அதற்கான எதிர்ப்பு என்று மட்டும் நாம் பார்க்க தேவையில்லை. இந்திய அரசு ஒரு அதிகாரத்துவ அரசாக மாறிவிடாமல் தடுத்து நிறுத்திய போராட்டமாகவும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடாக ஒரு கூட்டாட்சியாக காப்பாற்றியதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. அதன் பின்னர் தான் பிற மாநில மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு மத்திய அரசுக்கு வந்தது.
இந்தியாவின் மத்திய அரசு முன்பை போல இந்தியை திணிக்காது என்றாலும் சிறு சிறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்கிறார் தமிழ் மொழியுரிமை கூட்டு இயக்கத்தைச் சேர்ந்த செந்தில்நாதன். ஆகவே தொடர்ந்து போராட வேண்டிய நிலை இன்னமும் இருக்கிறது என்கிறார் அவர்.
நம்ம எல்லாரும் இந்திய படித்தாலும் கூட வந்து இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பலன் இல்லை, ஆங்கிலத்தின் மூலமாக கூடுதல் பலன் இருக்குதுங்கிறது ஒரு நடைமுறை உண்மைதான். ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் அதனுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த முன் வரும்போது என்ன செய்யுதுங்கிறத பார்க்கணும். உதாரணமாக சமீப காலத்தில் மோடி அரசாங்கம் சில பத்திரிகைகளில், தமிழ் பத்திரிகைகளில் அரசு விளம்பரங்கள் வெளியிடும் போது இந்தி வார்த்தைகளை அப்படியே ஒளிபெயர்த்து தமிழ் எழுத்துல வந்து கொட்டை எழுத்துக்களில் பெரிதாக போடக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதை வந்து இதுக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயம் நாம் வந்து நினைக்க முடியல. ஆனால் இந்த அரசியலை அவர்கள் வந்து நிலைநாட்ட முயற்சி பண்ணும்போது இதை நாம் கண்காணாமல் கண்டுகாமலும் போக முடியாது. இதுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும்.
1980களில் அரசு தொலைக்காட்சிகள் மட்டுமே இருந்த காலகட்டத்தில் இந்தி நிகழ்ச்சிகளின் மூலம் இந்தி திணிக்கப்பட்டது. ஆனால் தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சி இதற்கான சாத்தியங்களை குறைத்துவிட்டது என்கிறார் பேராசிரியர் சலபதி. இருந்தாலும் வேறு வகைகளில் இந்தியை திணிக்க முயற்சித்தால் எதிர்ப்பு நிச்சயம் எழும் என்கிறார் அவர்.
அரசை மட்டுமே வேலை வாய்ப்புக்கு நாடுவதற்கான சூழ்நிலை இன்று மாறிவிட்டது. ஆகவே திணிப்புக்கான வழி திணிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் ஆட்சியாளர்களிடமும் வடநாட்டில் உள்ள இந்தி வெறியர்களிடமும் இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் என்பன மிகவும் கணிசமாக குறைந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஏதேனும் ஒரு கட்டத்தில் மிக அதிகப்படியாக இந்த சீண்டுதல் நடந்தால் மீண்டும் இதற்கு எதிரான ஒரு போராட்டம் என்று இல்லாவிட்டாலும் கூட ஒரு மனநிலை திரும்புவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது.
இலங்கையில் நடைபெற்ற இனப்போராட்டம் தமிழகத்தில் தமிழ் உணர்வை தக்க வைக்க உதவி இருக்கிறது. ஆகவே மீண்டும் திணிப்பு முயற்சிகள் நடைபெற்றால் பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என்கிறார் ரவிக்குமார்.
கடந்த பல ஆண்டுகளாகவே, கடந்த 30 ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம், ஈழப்பிரச்சனையை ஒட்டி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு இன உணர்வு என்பது தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகிறது. இந்த இந்தி திணிப்பு முயற்சி என்பது அத்தகைய இன உணர்வு மேலும் ஆழப்படுவதற்கும் அதன் அடிப்படையிலான எதிர்ப்பு பெருமளவிலே வெடிப்பதற்கும் கூட ஒரு காரணமாக அமைந்து விடலாம். நாம் 38 or 65 இருந்தது போன்ற ஒரு எழுச்சி ஏற்படுமா என்று கேட்டால் அதை விட மிகப்பெரிய எழுச்சியாக கூட அது அமைந்துவிடக்கூடும் என்று நான் கருதுகிறேன்.
போராட்டங்களை நடத்துவது ஒரு புறம் இருந்தாலும் அரசியல் சாசன ரீதியாக இனிமேல் பிற மாநிலங்களில் இந்தியை திணிக்க முடியாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார் செந்தில்நாதன்.
வி பி சிங் ஆட்சி காலத்திலிருந்தே மாற்றி மாற்றி வந்து திமுக ஒரு சில சமயங்களில் கொஞ்ச காலம் அதிமுக மத்திய அரசாங்கங்களில் பங்கு வலிச்சா கூட எந்த காலத்திலும் அரசியல் சாசன ரீதியாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண அவங்க முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு கூட திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் வந்து நேருவை போல, சாஸ்திரி போல, இந்திரா காந்தியை போல மோடியும் வந்து வாக்குறுதி கொடுக்கணும்னு தான் கேட்குறாரு. வாக்குறுதிக்கு எந்த சட்ட அந்தஸ்தும் கிடையாது. நாம் தெளிவாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் அல்லது குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் தமிழில் தான் இயங்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்காவது சட்ட திருத்தத்தை பற்றி இதுவரையில் பேசாமல் சட்டத்துக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போல வந்து பிரதமர் கிட்ட வாக்குறுதி கேட்கறதுங்கிறது என்ன அரசியல் எனக்கு புரியல.
தற்போதைய மாணவர்கள் தங்களுடைய கல்வி வேலை ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துவதைப் போல இருந்தாலும் தேவை ஏற்பட்டால் அவர்கள் களத்தில் இறங்குவார்கள் என்கிறார்கள் மொழியுரிமை இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள். தமிழகத்தில் தூக்கு தண்டனைக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா வாக்களிக்க செய்வதற்காக நடந்த போராட்டம் ஆகியவற்றை இதற்கு உதாரணங்களாக அவர்கள் காட்டுகின்றனர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் தயாரித்து வழங்கிய இந்த பெட்டகத்துடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இந்தி திணிப்பு எதிர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.